யோவான் அத்தியாயம் 19. அப்பொழுது பிலாத்து இயேசுவைப் பிடித்து சாட்டையினால் அடிக்கச்செய்தான். படைவீரர்கள் முள்ளுகளினால் ஒரு முள்கிரீடத்தைப் பின்னி அவர் தலையின்மேல் வைத்து சிவப்பான ஒரு மேலாடையை அவருக்கு உடுத்தி, யூதர்களுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து, நான் இவனிடம் ஒரு குற்றத்தையும் பார்க்கவில்லை என்று நீங்கள் அறியும்படி இதோ உங்களிடம் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்கிரீடமும் சிவப்பு அங்கியும் அணிந்தவராக வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை பார்த்து, இதோ இந்த மனிதன் என்றான். பிரதான ஆசாரியர்களும் காவலர்களும் அவரை பார்த்தபோது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் பார்க்கவில்லை என்றான். யூதர்கள் அவனுக்கு மறுமொழியாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் மரிக்க வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாக பயந்து மீண்டும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை பார்த்து, நீ எங்கேயிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு பதில் எதுவும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அதுமுதல் பிலாத்து அவரை விடுதலை செய்ய வழி தேடினான். யூதர்கள் அவனை பார்த்து, இவனை விடுதலை செய்தால் நீ ராயனுக்கு நண்பன் இல்லை, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து, தளமிடப்பட்ட மேடை என்றும் எபிரேய மொழியிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நீதி இருக்கை மீது உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவிற்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய நண்பகல் வேளையாக இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை பார்த்து, இதோ உங்களுடைய ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும், அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுடைய ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர்கள் மறுமொழியாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் பொருத்தச் செய்தான். அதில் நசரையனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்தபடியால் யூதர்களில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் மொழிகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதர்களுடைய பிரதான ஆசாரியர்கள் பிலாத்துவை பார்த்து, யூதர்களுடைய ராஜா என்று நீர் எழுதாமல் நான் யூதர்களுடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து மறுமொழியாக, நான் எழுதினது எழுதினதே என்றான். படைவீரர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய ஆடைகளை எடுத்து ஒவ்வொரு படைவீரனுக்கும் ஒவ்வொரு பாகமாக நான்கு பாகமாக்கினார்கள். மேலங்கியையும் எடுத்தார்கள். அந்த மேலங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் ஆடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக படை வீரர்கள் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீடனையும் பார்த்து தம்முடைய தாயிடம், பெண்ணே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீடனைப் பார்த்து, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரமுதல் அந்த சீடன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். அதன்பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடல் காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்திற்கு நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இல்லாதபடி யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி படை வீரர்கள் வந்து அவருடனே சிலுவையில் அறையப்பட்ட முந்தின உன்னுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து அவர் மரித்திருக்கிறதை பார்த்து அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆனாலும் படை வீரர்களில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. அதை பார்த்தவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி உண்மையாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது உண்மை என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேதவாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தன. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை பார்ப்பார்கள் என்று வேறொரு வேதவாக்கியம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசுவிற்கு அந்தரங்க சீடனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகவே அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு இரவில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் 33 கிலோகிராம் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் செய்யும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே துணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒருபோதும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதர்களுடைய ஆயத்த நாளாக இருந்தபடியினாலும் அந்த கல்லறை அருகில் இருந்தபடியினாலும் அந்த இடத்திலே இயேசுவை வைத்தார்கள்.